நமஸ்காரம். நமக்கு வேண்டிய மதத்தை பின்பற்றும் சுதந்திரம், ரிலிஜியஸ் ஃப்ரீடம், அதை பற்றி உலகளாவிய அளவில் பேசப்படுகிறது. அது எங்கு இருக்கிறது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லயா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லயா, ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லயா, எந்த மாதிரி நாடுகளில் அது கடைபிடிக்கப்படுகிறது? பாரதத்தில் எப்படி இருக்கிறது? ஒருபுறம் அந்தந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம், கான்ஸ்டிடியூஷன், அது என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்கப் போகிறது. மேலும் பலரும் கான்ஸ்டிடியூஷனை படித்ததில்லை, அதனால் யாரெல்லாம் இப்படி அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது இருக்கிறதுங்கிறார்களோ கேட்டுக்கொள்கிறோம். சொல்பவரும் முழுக்க படித்தாரா அல்லது கேட்கும் நாம் படித்திருக்கிறோமா தெரியாது. அதனால் ஓங்கி ஒரு வார்த்தை இப்படித்தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறதுன்னு சொன்னால் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு ஒன்றும் பள்ளி படிப்பதிலிருந்தோ கல்லூரி படிப்பிலோ கான்ஸ்டிடியூஷன் இப்படி சொல்லுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை. எதை பத்தியோ கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றார்கள், ஆனா இதை காணும். சரி, நாம படித்து தெரிந்து கொண்டால் தான் உண்டு. ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இரண்டு வகைப்படும். ஒன்று, நாம் ஒரு மதத்தை பின்பற்றுகிறோம், அந்த மதத்தை தவிர வேறு பல மதங்கள் இருக்கும், அதை பலரும் பின்பற்றுவார்கள். நீ என் மதத்துக்கு வா என்று நான் போய் தேவையில்லாம அழைக்கக்கூடாது. அவர்கள் அவர்கள் மதத்தில் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அப்படின்னு விட்டால்தான் அது ரிலிஜியஸ் ஃப்ரீடம். ஒரு மதத்தை இழிவுபடுத்தியோ குறைவாக பேசியோ, அதுவும் யார் எதை கடைபிடிக்கிறாரோ அதை அவரிடத்தில் குறைவாக பேசி இதிலிருந்து நீ மாறு என்று சொன்னால் அங்கு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கடைபிடிக்கப்படுவதில்லை. நாங்கள் சொல்வதை சொல்கிறோம், நீங்கள் வேணுமென்றால் கேட்டுக்கொட்டுங்கள், கேட்காமல் நீங்கள் இருந்திருக்கலாமே என்று கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிப்பறிவோ புரிதலோ முடிவெடுக்கக்கூடிய சக்தியோ இருக்கும் என்று சொல்ல முடியாது. அறியாமல் இருப்பவர்கள், முதல் முறையாக கேட்பவர்கள் தாராளமாக மனம் மாறி மயங்குவதற்கு வழி உண்டு. அதை கண்டிப்பாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் சொல்வதை சொல்லிக் கொண்டிருப்போம், வேண்டாம் என்றால் நீ காது கொடுக்காதே என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதனால்தான் மற்ற மதங்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு சாசன சட்டம் சொல்லுகிறது. நம் அரசியல் சாசனம் மற்ற மதத்தை பற்றி என்ன வேணுமானாலும் தப்பாக பேசி, ஆகவே நீ மாறு, அதை விட்டுவிடு அப்படின்னு சொல்லுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கிறதேன்னு சொன்னால் அதுதான் கவலைக்குரியது. அதனால் மத சுதந்திரம் அப்படிங்கிறது அவரவர்களை அவரவர் மதத்தை பின்பற்ற விடுவது, மாற்றுவதல்ல. மாறுவதற்கு உரிமை இருக்கலாம், ஆனால் மாற்றுவதற்கு உரிமை இல்லை. இது வெளி மதங்களை பற்றியது. சரி, இன்னொரு மதம், அந்த மதத்துக்கு உள்ளேயே இருப்பவர்களை எப்படி நடத்துகிறது? அதுல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இருக்கிறதா? இருக்க வேண்டும். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஏதானும் இருந்தால் அதை எடுத்து பேசுகிறார்களா? அதை பற்றி வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றனவா? அதன் வெவ்வேறு முகங்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறதா? அந்த மதத்துக்குள்ளேயே எதிர்ப்பு குரலுக்கு இடம் இருக்கிறதா? இதெல்லாம் இருந்தால்தான் ரிலிஜியஸ் ஃப்ரீடம். இது கண்டிப்பா சனாதன தர்மத்தில் இருக்கிறது, இதை அனைவருமே ஏற்றுக்கொள்வீர்கள். என்னால் இந்த தர்மத்தில் ஆத்திகனம் உண்டு, நாஸ்திகனம் உண்டு. என்றிருந்தோ உண்டு. ராமாயண காலத்தில் கூட ராமனிடத்திலேயே ஒரு ரிஷி பேசியிருக்கிறார். அதனால் எப்போதும் அதை பற்றி வாத பிரதிவாதங்கள் டிபேட் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதற்காக யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, தைரியமாக பேச வேண்டும். அப்படித்தான் இத்தனை காலமாக சனாதன தர்மம் வளர்ந்துள்ளது. எத்தனை பேர் என்ன முடக்க பார்த்தாலும் இது நன்கு இருப்பதற்கு காரணம் என்றால், ஞானம் அனுஷ்டானம் இதன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது, நன்றாகவே இருக்கிறது. புத்தர் அவரை பற்றி பேசும்போது, பகவான் திருமாலுடைய அவதாரம், இது ஏதோ இன்று 2019-20 நான் சொல்லுவதல்ல, நான் சொன்னால் யார் கேட்கப் போகிறார்கள்? புராணங்கள், விஷ்ணு புராணமோ மகாபாரதமோ பாகவத புராணமோ, அதை போன்ற புராணங்களில் ரிஷிகள் சொல்லியிருப்பது, அதை வாசித்து பார்க்க வேண்டும். பலவிடங்களிலும் சொல்லியிருக்கிறார்கள், ஆழ்வார்களும் தமிழ் பாடல்களில் பாடியிருக்கிறார்கள். உடனே என்ன கேள்வி வரும், இது என்ன அநியாயமாக இருக்கிறது, வேதத்தையே இல்லையன்னு சொன்னவரை எப்படி திருமாலில் அவதாரம்னு சொல்லுகிறீர்கள், இது தன் தலையில் தானே கொள்ளிக்கட்டை வைத்ததை போன்ற ஆகாதா என்று கேட்கலாம். கவலைப்பட வேண்டாம், அதுதான் ரிலிஜியஸ் ஃப்ரீடம். அத்தனை தைரியம் சனாதன தர்மத்துக்கு இருக்கிறது. அந்த ஃப்ரீடம் என்றிலிருந்தோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டிய தருணம். எந்த ஒரு கஷ்டத்தையுமே கண்ணிலேயே காட்டாமல், எந்த எதிர்ப்புக்கும் இடமே கொடுக்காமல் ஒரு மதத்தை நடத்திவிடலாம் என்று நினைத்தோம் என்றால் அது குறுகிய காலத்துக்கு தான் நடக்கும். சனாதனமாக நடப்பது கடினம். உலகத்தில் இன்னும் எத்தனையோ மதங்கள் எல்லாம் பிறந்தவை, பட்டு போய்விட்டன. எத்தனையோ மொழிகள் பிறந்தவை, பட்டு போய்விட்டன. ஆனால் சனாதன தர்மம் அப்படி அல்ல. ஏனெனில் அனைத்துக்கும் இடம் கொடுக்கிறது. அதனால் அதெப்படி புத்தரே இதற்குள் பிறக்கலாம் என்று கவலைப்பட வேண்டாம், அதுதான் பெருமையே. நமக்கு பேர் தெரிந்து புத்தர் என்கிறோம். இதைத் தவிர எத்தனையோ பேர் பலவிதமான மாற்றுக் கருத்துகள் கொண்டிருக்கிறார்கள். அது அத்தனைக்கும் பதில்களும் சொல்லப்பட்டுள்ளன. பல பேர் இப்படி கருத்து கொண்டு வந்தவர்களும் மாறி, ஓ இதுதான் வேத மார்க்கம் அப்படிங்கிறதை புரிந்தும் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. இதற்கு பதில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதேதோ ஒரு கமெண்ட், ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு வரும். சமூக வலைத்தளத்தில் பலதும் வரும். ஆனால் அதை வைத்துக்கொண்டே எந்த முடிவுக்கும் வர முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், அது எழுதுபவருக்கும் தெரியும். நூல்களை படித்து வல்லார்வாய் கேட்டு அதை உள்ளத்தில் தேக்கி ஆராய்ந்து அப்புறம்தான் அது ஒரு முடிவுக்கு எடுக்க முடியுமே தவிர அவசர கோலத்தில் சட்டென்று முடிவெடுக்க முடியுமா? அதனால் ரிலிஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது தழைத்திருக்க வேண்டுமானால் சனாதன தர்மத்தை பின்பற்றி தழை தோங்க வேண்டும். அப்பதான் யாருக்கும் எதிலும் இடம் இருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும், கப்பும் களையுமாக ஆலமரமாக வளர்ந்து நிற்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.